الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وقال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي رواه الترمذي. சர்வலோகத்தை படைத்து ஆட்சி புரிகின்ற ஏகவல்ல இறைவன் அந்த ஒருவனுக்கே அனைத்து புகழும் உரிக்கும். சத்தியத்தையும் சன்மார்க்கத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்து வந்து சத்திய வழியில் இந்த சமுதாயத்தை நடாத்தி சென்ற நம் தலைவர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் கிருபையும் உண்டாவதாக என்று பிரார்த்திப்பதோடு அன்னாரின் வாழ்க்கையை முற்றுமுழுதாக எடுத்து ஒழுகி நடந்த சஹாபாக்கள் தபிஉங்கள் நல்லடியார்கள் ஒலிமார்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் மூமின்கள் முத்தகீன்கள் கியாமத்தினால் வரும் வரைக்கும் உள்ள அத்துணை கலிமா சொன்ன நல்மக்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கிருபையும் ரஹ்மத்தும் உண்டாவதாக என்று பிரார்த்திப்பதோடு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த அமைப்பில் இருந்தாலும் எங்களில் உயர்ந்தவர் அல்லாஹ்விடத்திலே எவர் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுவாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர் சிறந்தவர். இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும், உங்கள் இரட்சகரிடத்திலே இறைவனை அஞ்சுகிறவர்தான் மிக மேலானவர் என்று அல்லாஹ் சொல்கிற இறையச்சத்தை எல்லா நிலைகளிலும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் இறை நற்கத்தினை பிறப்பிக்கின்றேன். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே பல ஜீவராசிகளை அல்லாஹ் படைத்து அந்த ஜீவன்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவைகளுக்கு அல்லாஹ் ஜோடுகளையும் படைத்திருக்கிறார். ஜோடுகள் என்பது அது மீன் வர்க்கங்களாக இருந்தாலும் சரி, பறவை இனங்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஆண் என்ற ஒன்று இருந்தால் பெண் என்ற ஒன்று அவசியம். நாக்கும் அஸ்வாஜன் அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் ஜோடாகவே படைத்திருக்கிறோம். ஒரே மனிதர்கள் அல்ல, கலவையான மனிதர்கள். அனைவர்களும் ஆண்களாக இருந்தால் இந்த உலகத்திலே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும், இனப்பெருக்கங்கள் உருவாக தடையாக அமைந்திருக்கும், உலகத்திலே பயங்கரமான நோய்கள் உருவாகியிருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நாங்கள் ஜோடாக படைத்தது எதற்கு தெரியுமா? ஓமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளதுதான். அன் ஹலகலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜன், உங்களில் இருந்தே உங்களுடைய ஜோடுகளை அல்லாஹ் உங்களுக்கு படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு மிருகங்கள் ஜோடாக முடியாது, மிருகங்களுக்கு மனிதர்கள் சேராக முடியாது, பறவை இனங்களுக்கு மிருகங்கள் சேராக முடியாது, மிருகங்களுக்கு மீனினம் ஜோடாக முடியாது. எவர்களுக்கு என்னென்ன ஜோடுகள் பொருந்துமோ, என்னென்ன கூட்டங்கள் தேவைப்படுமோ அவைகளை அல்லாஹ் ஆழ்ந்து எவ்வித குறையும் இன்றி அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய பெயர் முதந்திர், அனைத்தையும் தீர்க்கமான முறையிலே எவ்வித குறைபாடுமின்றி செவ்வன சரியாக செய்யக்கூடிய சக்தி வல்லமை உள்ளவன் தான் அந்த ரப்புல் ஆலமீன். அந்த அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவியர்களை ஜோடுகளை நாங்கள் படைத்திருப்பது அது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. எதற்காக நாங்கள் படைத்தோம் அதையும் அல்லாஹ் சொல்லும் பொழுது லிசஸ் குனு இலைஹா, அந்த ஜோடுகளின் பால்தான் உங்களுடைய மன அமைதி மன சந்தோஷம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அது மட்டுமா, وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً, உங்களுக்கும் உங்களுடைய மனைவி மார்களுக்கும் மத்தியிலே அன்பையும் இரக்கத்தன்மையும் அவன்தான் ஆக்கியிருக்கிறான். வெறுமனே மனைவியை மட்டும் படைச்சிட்டு விடல, கணவனுடைய அன்பு, பிள்ளைகளுடைய பாசம், பிள்ளைகளுடைய நேசம், கணவனுடைய பாசம் நிறைந்தவள்தான் ஒரு பெண் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி, இந்த சிறப்பானவள்தான் உனது ஜோடு, காரணம் உனது உள்ளம் அமைதி பெற வேண்டும், நீ அமைதியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், பல பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கல்களுக்குள்ளே சடம் புரண்ட உனது உள்ளம் இரவு நேரத்தில் உனது மனைவி மார்களிடத்திலே நீ சொல்கின்ற பொழுது அவர்கள் பேசக்கூடிய பேச்சினூடாக உனது பிரச்சனைகள் எல்லாம் சவுடுபடியாக மாறிவிடும். அந்த சக்தி அது ஒரு ஆணுக்கு கிடையாது, அது பெண்ணுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் திருமறையிலே சித்தரிக்கிறான் என்றால், யதஃபக்கரூன், மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைத்தினங்களிலே திருமணம் செய்வதற்கு முடியுமானவர்கள் ஆண்களும் பெண்களும். அல்லாஹ் எங்களை ஆண்களாக படைத்திருப்பது நியமம், எங்களுடைய தாய்மார்களை, எங்களுடைய சகோதரிமார்களை, எங்களுடைய மனைவிமார்களை பெண்களாக படைத்திருப்பது மிகப்பெரிய நியமம். இன்னொரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறது தெரியுமா சகோதரர்களே? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அரவாணிகள், திருமணம் இல்லை, உணர்வுகள் இருக்கிறது. அந்த உணர்ச்சிகளை, உணர்வுகளை வெளியாக்க முடியாமலே மனிதன் மனிதர்களை கொல்லக்கூடிய மனிதர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். அரவாணிகள், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. சகோதரர்களே, எவ்வளவு கஷ்டமான செய்தி! யாரும் சிந்தித்திருக்கிறோமா? அல்லாஹ் எனக்கு அந்த குறையை வைத்திருந்தால் இன்று என்னை சமூகத்திலே ஒதுக்குவார்கள் அல்லவா, ஒன்பது என்று சொல்வார்கள் அல்லவா சகோதரர்களே, நம்மை எல்லாம் பார்த்து இழிவாக பேசுவார்கள் அல்லவா, இவர் பெண்ணுக்கு பெண்ணா ஆனா என்று நம்மை சந்தேகப்படுவார்கள் அல்லவா. அந்த குறையிலிருந்து, குற்றத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறானே சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத்தில் நமது நாட்டிலே மிக குறைவு, ஆனால் இந்தியாவிலே பார்த்தால் அரவாணிகள் சங்கம் என்றே மிகப்பெரிய சங்கம் இருக்கிறது. தோற்றத்தை பார்த்தால் ஆணுடைய ரூபத்தில் இருப்பார், உள்ரங்கத்தை பார்த்தால் பெண்ணுடைய ரூபம் இருக்கும், மேல் தோற்றத்திலே பெண்ணுடைய ரூபம் இருக்கும், கீழ் தோற்றத்திலே ஆணுடைய ரூபம் இருக்கும். சகோதரர்களே, இஸ்லாம் எப்போதோ இவர்களுக்கு சொன்னது, ஒரு பெண் ஆணுக்கு தெரிவிக்க முடியாது, அதே போல ஒரு ஒன்பது ஒரு அரவாணி பெண்ணுக்கு தெரிவிக்க முடியும், ஆனால் ஒரு பூர்த்தியான ஆணுக்கு அரவாணிகள் தொழுவிக்க முடியாது என்ற சட்டத்தை இஸ்லாம் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறது. எனவே மேலான கண்ணியமான பெரியார்களே, சொல்கிறே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இனத்திலிருந்து நம்மை பாதுகாத்து எங்களுடைய உள்ளங்களை இன்னொரு மங்கையோடு சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நம்மளை கணவன்மார்களாக, நமது மனைவிமார்களை மனைவிமார்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். சிலர்களுக்கு இந்த நியமத் விளங்குவது கிடையாது, ஏதோ அனைவர்களும் மனமுடிக்கிறார்கள் என்பதற்காக நானும் மனமுடிக்கிறேன் என்று முடிக்கிறான். தன் மனைவிக்குரிய உரிமைகள் என்ன, மனைவிக்குரிய கடமைகள் என்ன, மனைவி எனக்கு சமைத்து போடக்கூடிய ஒரு கோட்டி கிடையாது, மனைவி நமது தாய்க்கு வேலை புரிகின்ற ஒரு வேலைக்காரி கிடையாது, மனைவி நமது சகோதரர்கள் நமது தந்தைமார்களுக்கு அடிபணிந்து அவர்களுடைய வேலைகளை கவனிக்கக்கூடிய ஒரு பெண் கிடையாது. மனைவி என்றால் யார்? மேலான கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, மனைவி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன் கணவனையும் தன் கணவனுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாக்க வந்தவர்தான் மனைவியே தவிர
மூன்றாம் கட்டமானவர்களை பராமரிக்கவும் அவர்களுக்கு ஊழியம் செய்யவும் வந்தவள் கிடையாது. செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சாதி ஒன்று கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மா ஹக்குல் மர்ஆ, ஒரு பெண்ணினுடைய உரிமை என்ன? அலை ஜௌஜி, கணவன் மீது ஒரு பெண், ஒரு கணவனுக்கு ஒரு பெண், பெண்ணுக்கு ஒரு கணவன் செலுத்த வேண்டிய கடமை என்ன? செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அத்ஐமஹா, அந்த பெண்ணுக்கு நீ உணவளிக்க வேண்டும். இதா தைம்த, உனக்கே உணவளிக்கிற சக்தி இருந்தால் நீ உன் மனைவிக்கு உணவளிக்க வேண்டும். அதே போல செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபக்ஸிஹா இதா கஷைத, நீ ஆடைகள் வாங்கி உடுத்தால் உனது மனைவிக்கும் ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் மனைவியினுடைய முதல் உரிமை என்று சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியார்களே, சொல்கிறே, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலே சபையிலே இருவரை சாட்சியாக வைத்து ஒரு ஆண் மகன் சொல்கிறான், உங்களுடைய மகளை இவ்வளவு ரூபாய் மகருக்கு இருவரை சாட்சியாக வைத்து சபையோர் முன்னிலையிலே நான் கபூல் செய்து கொண்டேன் என்று சொன்னது முதல் முழு பொறுப்பும் இந்த கணவன் மீது உண்டாகி விடுகிறது. முழு பொறுப்பும் இந்த கணவனுக்கு தான் சொந்தம். அது சீப்பு முதல் தலைக்கு போடுகிற எண்ணெய் முதல் பெண்களுக்கு தேவையான அத்துணை காரியங்களும் செய்வதே கணவன் மீது கடமை என்று செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லுங்கள், இன்னைக்கு என்ன நடக்குது? தான் எப்படி வேணுமானாலும் உடுக்க தயார், தன்னுடைய மனைவி ஒழுங்கான ஆடையின்றி, மார்க்கம் சொல்கிற முறைப்பிரகாரமான ஆடையின்றி அந்நியர்களுக்கு மத்தியிலே உலாவுகிற காட்சியை கண்கூடாக பார்த்து அதை ரசிக்கிற எத்துணை கணவன்மார் நம்ம இருக்கிறார்கள். சூர்களே, தான் வயிறு நிறைய உண்ணுகிறார், கடைகளிலே இருக்கக்கூடிய உணவுகளை விதவிதமாக ரசித்து உண்ணுகிறான். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எந்த உணவை உட்கொள்கிறாயோ அதே உணவை உன் மனைவிக்கு கொடுப்பது கடமை என்று சொன்னார்கள். அதே உணவை நீ கொடுக்க வேண்டும், இல்லையானால் அல்லாஹ்விடத்தே நீ வகை சொல்லியாக வேண்டும் என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்கிறே, நமக்காக எவ்வளவோ தியாகங்களை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பெண்கள். அந்த சாதி கேட்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? முதல் நீ உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய இரு நேர உணவும் நீ வஃபாத்தாகும் வரைக்கும் உனக்கு கடமை என்று சொன்னார்கள். இன்றைக்கு பெண்கள் வீட்டில் கண்ணீரோடு இருக்கிறார்கள், ஆண்கள் ரோட்ல உணவு தண்ணியை போட்டுட்டு அவன் எடுக்கக்கூடிய சம்பளத்தை சாராயத்துக்காக மதுபானத்திற்காக செலவழிக்கக்கூடிய காட்சி, வீட்டில நெருப்பெறிஞ்சி பல நாடுகள் சோழர்களே, பிள்ளை பட்டணி, மனைவிமார்கள் பட்டணி, இவன் இவனுடைய நண்பர்களோடு ரோட்ல அதை சம்பாதிச்சு மனைவியோட சண்டை நிறுத்தினாலே இவன் வயிறார சாப்பிடுறான், இவன் வயிறு நிறைய உண்ணுகிறான். வீட்டிலே மனைவி மக்கள் பசியோடு தாகத்தோடு இருக்கிறார்கள், அழுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள் அல்லவா? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கண்ணீர் இருக்கிறதே அது நரக நெருப்பு சோர்களே. ஏனென்றால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணை உணவை கொடுக்காமல் பட்டினி போட்டு அவளை சாகடிப்பதற்கு எந்த கணவனுக்கும் உரிமை கிடையாது. ஒரு குழந்தையை பட்டினி போட்டு சாகடிப்பது எந்த கணவனுக்கும் அனுமதி கிடையாது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் இருக்கிறான், அந்த கணவன் தன்னுடைய உரிமைகளை தேடுவது கிடையாது, மிருகத்தனமாக வாழ்கிறார், தான் மட்டும் மயில் நிரம்புகிறான், தன் மனைவிக்கு ஏசுகிறான், பேசுகிறான், அவளை அடிக்கிறான். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உணவு கொடுக்காமலும் இருக்கிறான். இந்த பெண்ணுக்கு முடியும் ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டும். அந்த பெண் அந்த கணவனை பார்த்து, ஒன்று, அத்ஐமி, எனக்கு உணவறியுங்கள், இல்லையானால் தல்லுகுனி, என்னை தலாக் சொல்லி விடுங்கள் என்று அந்த பெண் கணவனிடத்திலே உரிமை கோர முடியும். ஏன் சொல்கிறேன், ஒரு பெண்ணை நாங்கள் மனமுடித்து கொடுப்பது அந்த பெண் கணவனின் வீட்டிலே சமாதியாகுவதற்கு கிடையாது. அந்த பெண் தெளிவான முறையிலே சந்தோஷமான மகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக இன்று எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு கீழாரே படக்கூடிய பாடலுக்கு சகோதரர்களே, எத்தனை சகோதரிகள் முந்தானியை தூக்கி இறைவனத்திலே அழுதவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? நாங்கள் முதல் செய்த தவறை தந்தைமார்கள் செய்த தவறு மார்க்கத்திலே ஒருவரை திருமணம் பேச வேண்டும் என்று சொன்னால் குஃபு என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை மார்க்கம் சொல்கிறது. குஃபு என்றால் பகரம் பார்த்தல், இவன் எனது மகனுக்கு பொருந்துவானா என்று பார்க்க வேண்டும். இன்னைக்கு புரோக்கர் மாற்ற புடிச்சி எந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை பாருங்க என்று சொன்ன உடனே இன்னைக்கு அவன் போய் பார்த்து அவன் வாசிக்காக ஒரு பைசிய காரணையும் நல்லவன் என்று சொல்லக்கூடிய காலம் சேர்கிறேன். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமண விஷயத்திலே அல் முஸ்தஷார் எவர்கள் ஆலோசிக்கப்பட்டாலும் உத்தமன் அதில் நீதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இது வெறுமனே விளையாட்டல்ல, நினைத்த பெண்களை எல்லாம் மேலக்கூடிய காரியம் அல்ல. ஏன் இவர்கள் இதன் பிறகு வாழ்க்கையை தொடரக்கூடிய மிகப்பெரிய பயணம் திருமண வாழ்க்கை, அதனால் ஆலோசனை கேட்கப்படுகிறது. இந்த பெண் எப்படி, இந்த ஆண் எப்படி, இவர் நல்லவரா இவர் கெட்டவரா, இவர் புத்தி சாதுரியம் உள்ளவரா புத்தி சாதுரியம் அற்றவரா, இவர் எப்படிப்பட்டவர், இவரிடத்தில் போதை பழக்கம் இருக்கிறதா அல்லது என்ன செய்கிறார், போதைகளை பாவிக்கிறாரா, தாய் தந்தையர்களை துன்புறுத்துகிறாரா, இவருடைய குடும்பங்கள் எப்படி என்றெல்லாம் கேட்டா கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் கிறுக்கர்கள், மார்க்கத்தில் முறை தவறிய சில விடயங்களை என்ன செய்வாங்க கேட்டா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் இல்லையா, எப்படியாவது பெரிய சொல்லி அவன் நல்லவன் என்று சொல்கிறான். ஆனால் போதைக்கு அடிமையானவன் சோர்களே குடிகாரன் என்று தெரியும், அவர் முதல் தான் குடிச்சாரு இப்ப குடிக்கிறல்ல, அவர் நல்லவரு திருந்திட்டாரு. ஏன் அவன் பக்கத்தால் வரக்கூடிய வாசிக்கு இவன் வார்த்தையை விடுறான். இதை நம்பி கல்யாணம் நடக்குது. கொஞ்ச நாள்ல வீட்டுக்குள்ள நெருப்பு எரிந்து சோர்கிறேன், வயிறுகள் பத்தி எரிக்கப்படுகின்றன, அழுகிறார்கள். மாமாவுக்கும் கவலை, மாமிக்கும் கவலை, கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்ட பெண்ணுக்கும் கவலை. இந்த நெருப்பு யாரை சுற்றும், எவன் ஆலோசனை பொய்யா சொன்னானோ நல்ல ஆள் என்று சொன்னானோ அவனைத்தான் சாரும். அதனால் தான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூத்தவன் திருமண சம்பந்தமாக எவ்வளவு ஆலோசனை கேட்டால் அதை தெளிவான முறையிலே இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் இப்படிப்பட்டவர், இவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், இந்தந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கிறது என்ற உண்மையை தான் சொல்ல வேண்டுமே தவிர நாடகமாடி ஒரு குமரு பெண்ணுடைய வாழ்க்கையிலோ அல்லது ஒரு வாலிபருடைய வாழ்க்கையிலோ நம்மை நாடகம் ஆட நாங்கள் வைக்கக்கூடாது, அது நமக்கு முடியாது. எனவே மேலான கண்ணியமான பெரியார்கள் சொல்கிறேன், இன்றைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். அதனால குழுவாக்கணும், எங்களை நாங்க ஒரு ஏழை, எங்களுக்கு கோடீஸ்வர மாப்பிட தேவையில்லை சொல்கிறேன், கோடீஸ்வரருக்கு ஒரு ஏழை தேவையில்ல. மார்க்கம் சொல்லுது மாணிக்க வியாபாரம் செய்கிறார், இவரே இவர மகளை யாரு விரும்புகிறார்ன்றா, அதாவது பொதுவாக கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் மாணிக்க வியாபாரியுடைய மகளை தேடுவதென்பது மார்க்கம் அனுமதிக்காத ஒன்று. ஏன், அந்த பெண் சொகுசாக வாழ்ந்திருப்பாள், பல செல்வங்களோடு புழங்கி இருப்பாள், ஏசி ரூமில் வாழ்ந்திருப்பாள், பல செஞ்சலிப்போடு செழிப்பாக வாழ்ந்திருப்பாள். இவனோ கஷ்டப்பட்டு அன்றன்றைக்கு உழைத்து தன் வாழ்க்கையை கொண்டு போறவன், இவருடைய கற்பனை என்ன, எனக்கு கிடைக்கக்கூடிய மனைவி ஒரு மாணிக்க வியாபாரியுடைய மகளாக இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சொல்கிறது இந்த வண்டியை உனக்கு இழைக்க முடியாது, அதனால் உன்னுடைய அந்தத்துக்கேற்ப பெண்ணைத்தான் நீ தேட வேண்டும் என்று சோர்களே. இதனால் இன்றைக்கு பிரச்சனை, கல்யாணம் முடிச்சுட்டு போறாங்க, இவரை நாயவிட கேவலம் வீட்டுக்கு வெளியில தான் நிக்கோரும், எந்த ஒரு விஷயத்திலும் இவர்கள் கதை எழுப்புறாரு, ஒதுக்கித்தான் பாக்குற, மாமா வேறையா பாக்குறாரு, மாமி வேறையா பாக்குறாங்க, வைக்கூட இவர் ஏனுக்கு முடிச்சு தந்தீங்க, ஏந்தாலும் பெரிய பிரச்சனை. செல்வந்த வீடுகள்ல இன்னைக்கு முகத்துல அழகு என்று சொன்னா காசு இருக்குன்னு சொன்னா எப்படியாவது ஒரு மாப்பிள வேணுங்கிறதுக்காக எவனையாவது பிடிச்சி கல்யாணம் முடிச்சு விட்டாச்சு, முடிச்சப்பட்ட மாப்பிள ஒரு ஏழை இன்னைக்கு ஒரு வேலைக்காரனாக வாழ்றான், மனதில வெந்து வாழ்க்கையில நெருப்பாக எரிக்கப்பட்டு தன்னையை எரித்துக் கொண்டு கவலையோடு வாழ்கிற காரணம் என்ன, ஆரம்பத்திலே இஸ்லாம் சொல்கிறதே உனக்கு பகரமான பெண்ணைத்தான் நீ மனமுடிக்க வேண்டும் என்று அதை உதாசீனம் பண்ணிடும், வாழ்க்கையில வெற்றி காண முடியாது சொல்கிறே. வாழ்க்கை போராக அட வேண்டிய நிலை. அதே போல நல்ல மக்கள் இருப்பாங்க, நல்ல செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான கருவன் மார்களை நாங்கள் தேடி கொடுக்கோம் நமது கடமை. இன்னைக்கு புரோக்கர் மாறுற வேலையே நிறைய பேரு பொய் சொல்லி அந்த புரோக்கரை நம்பி இந்த புரோக்கரை நம்பி வாழ்க்கையிலே ஏமாந்து கண் கலங்கக்கூடிய எத்தனையோ பெண் சோர்கள் இருக்கிறார்கள் சொல்கிறேன். எனவே செல்வாக அறிவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது நமது பிள்ளைக்கு கணவனை தேடக்கூடியதாக இருந்தால் அல்லது நமது கணவனுக்கு நமது மகனுக்கு நல்ல மனைவியை தேடக்கூடியதாக இருந்தால் அந்தந்த தகுதிக்கு தக்கவாறு நாங்கள் மணமகனையோ மணமகனையோ பெற வேண்டும். இல்லையானால் வாழ்க்கையிலே குழப்பங்கள் உண்டாகும். இது நாங்கள் முதல் முதலாவதாக மனைவிக்கு செய்ய வேண்டிய எங்களுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை. அடுத்ததாக மேலான கண்ணியமான பெரியார்கள் சொல்கிறேன், ஒரு பெண்மணி எங்களுடைய மனைவியாக ஆனால் அவருடைய உடுக்கக்கூடிய உறுப்பு முதல் அவருடைய அனைத்து தேவைகளையும் ஆண் மகன் செய்து கொடுக்க வேண்டும். அவள் யாருக்கும் வேலைக்காரி கிடையாது. நமது உடம்பிலே ஒரு பகுதி. மேலான கண்ணியமான பெரியார்கள் சொல்கிறேன், மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்வுகளோடு படைத்திருக்கிறான். அந்த உணர்வுகளுக்கு பாதுகாப்பாக பெண்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். பெண்கள் தான் ஆண்களுடைய பாதுகாப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் இருக்கிறது அல்லவா அது ஒரு மூமினுடைய பாதுகாப்பு என்று சொன்னார்கள், மூமினுடைய சேரையும் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒக்குள்ளு முவாக்கின் சதகத்தும் என்று சொன்னார்கள். சாபாக்கள் கேட்டார்கள், யார சூழல்வா நீங்கள் சொல்கிறீர்களே, உங்களுடைய மனைவிமாரோடு வீடு கூடுகிறீர்களே, அது தர்மம் என்று சொல்கிறீர்களே, ஏன் யார சூழல்வா அதற்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறதா? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீடு கூடுவதில் ஏன் நன்மை இருக்கிறது என்றால் அந்நிய பெண்களோடு தவறாது நடந்து விடாமல் உங்களுடைய உணர்வுகளை உங்களுக்கென்று ஹலாலாக்கி தரப்பட்ட அந்த பெண்ணோடு மாத்திரம் நீங்கள் ஈடுபட்டு அல்லாஹ் உங்களுக்கு தந்த உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறீர்கள் அல்லவா? இதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர்மத்தினுடைய கூலியை அல்லாஹ் தருகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்கிறேன், திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம். சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம். இன்னைக்கு இது சிறுவனுக்கு திருமணம் முடிக்கிறது ஒரு சந்தோஷம். முடிக்கிறது விடுறது, முடிக்கிறது திருமணத்தை விடுறது, முடிக்கிறது விடுறது, இதுதான் வேலை. அந்த பெண்ணுடைய எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, இந்த பிள்ளை எப்படி சீரழிந்தாலும் பிரச்சனை இல்லை. காமத்துக்கு பிறந்தவரை போல இவருடைய வாழ்க்கை சகோதரரை மனமுடிப்பதாக இருந்தால் முதலாவது நாங்கள் முடிக்கக்கூடிய இந்த மனம் இருக்கிறதே அது அல்லாஹ்வினுடைய ஒப்பந்தம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணை தகுந்த காரணமின்றி நீங்கள் சதா சொல்வீர்களானால் அல்லாஹ்வினுடைய அர்ஷ் இருக்கிறதே, அந்த மகாபெரிய அர்ஷ் நடிந்த ஆரம்பிக்கிறது என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய அர்ஷை நடிந்து வைக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அது தலாக் என்று சொன்னார்கள். தலாக் சொல்றதுக்கு அனுமதிதான், ஆனால் அல்லாஹ்வுடைய அர்ஷை நடுங்க வைக்கிறதா என்ன காரணம்? ஒரு மகரை ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே எங்களுக்கு யாரும் முத்திர ஒட்டி லெட்டர்ல எழுதி நோட்டீஸ் போர்டில் போட்டு இந்த எழும்பி வாசிக்கு இவருக்கு இவரு கல்யாணம் சொல்றல்ல, ரெண்டு சாட்சி ஒரு வாப்பா புள்ளோட வாப்பா இருந்தா போதும் திருமணம். யாரை வச்சு செய்யறாங்க? இது மூலம் அல்லாஹ்வினால் இடப்பட்ட குர்ஆனுடைய சட்டத்தின் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை செஞ்சிட்டா மௌத்து வரைக்கும் இவர்தான் இவருடைய மனைவி, மனைவியுடைய உம்மா, இவருடைய தாய். மௌத்து இந்த ஒப்பந்தம் முடிஞ்சத்தோட என்ன ஒப்பந்தம்? கபிலத்து சொல்றாரு மாப்பிள்ள, அதிலிருந்து இந்த பொண்ணுடைய உம்மா இருக்கிறாவே, இந்த வார்த்தை சொன்னத்தில இருந்து அந்த தாய் புனிதமான தாயாக மாறி விடுவார். எங்களுடைய உம்மான சட்டம் தான் அவையுடைய சட்டம். ஏன் அவ்வளவுக்கு புனிதமான ஒப்பந்தம் இந்த திருமணத்தினுடைய ஒப்பந்தம். சகோதரர்களே, இன்னைக்கு ஒரு கணக்கில் வாழ்க்கை விளையாட்டாக எத்தனையோ பேருக்கு போயிட்டு மனைவிமார்கள் எங்களுடைய அமானுதங்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், உனது மனைவி இருக்கிறாரே அந்த மனைவியோடு நீ சந்தோஷமான முறையிலே நடந்து கொண்டு உனது சந்தோஷத்தை தெரிவிப்பதற்காக உனது மனைவியினுடைய வாயிலே ஒரு உணவு கவலத்தை எடுத்து நீ ஊட்டி விடுகிறாய் அல்லவா, அதுவும் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு நன்மை தெரியுமா? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபையதஹு சதகத்துன், அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள். உன்னால் உழைக்க முடியவில்லை, இன்றைய நாள் நீ ஒரு நோயாளியாக இருக்கிறாய், என்ன செய்கிறாய், உனது மனைவியுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நீ கிணற்றடிக்கு சென்று தவண்டு தவண்டாவது ஒரு நீர் சொட்டை எடுத்து வந்து உன் மனைவிக்கு குடிக்க கொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஜ்ர இவனுக்கும், இவன் நீரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவியுடைய தாகத்தை தீர்த்ததற்காக இவனுக்கு கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமா, குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், சேவன் கஞ்சத்தனத்தோடு வாழ்கிறவன், கல்யாணம் சேவன் தெரியும் இவருக்கு, அதற்குரிய ஏற்பாடு இல்லை, மனைவியை இருக்க வைக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் இல்லை, மனைவியை கட்டி காக்க முடியும் என்ற தைரியம் இல்லை. எப்படியோ உமா பாப்பா பேசி கல்யாணத்தை முடிச்சாச்சு, வீட்டுக்குள்ள போனவன் அடைபட்டு கிடக்கிறான், தொழில் இல்லை, ஒன்றும் இல்லை, இன்னும் மாமா மாமியில சாப்பாட்டைத்தான் சாப்பிட்டு திக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களே மனமுடிப்பதாக இருந்தால் அவனுக்கு கடமை ஒன்று, உடம்புல பலம் இருக்கணும், ஆண்மை இருக்கணும், தொழில் இருக்கணும், ஆண்மை மட்டும் பேர்ல இருந்தா இவருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அவசியம் இல்லை. தந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய தொழில் உள்ளவனை பார்த்து கல்யாணம் முடிக்கும். ஏண்டா கல்யாணம் முடிச்ச புதுசி தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, கையில ஒன்றும் இல்லை, என்ன செய்கிறார், கல்யாணத்தினுடைய வாழ்க்கையின் பல நாள்களுக்கு பின்னால் முதன் முதலாக பிச்சையை கேட்க ஆரம்பிப்பார். அவர்த்த ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கலாமா, இவர்த்த ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கலாமா. ஆரம்பத்திலே கடனாக போனது, கடன் கடனாக வாழ்க்கை உண்டாகி கடன் காரணமாக மாறி இதனால எத்தனையோ வாழ்க்கை சீரழிந்திருக்கிறது சொல்கிறேன். எத்தனையோ பெண்களுக்கும் பிரச்சனை, உங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இவ்வளவு கடன் வச்சிருக்காரு, அந்த காலம் இந்த காலம் தாரு, இப்ப வீட்டுல இல்ல, ஊர்ல இல்ல, இங்கே ஒரு நாட்டுக்கு ஓடித்தாராம், பொண்ணு வச்சுட்டாராம், உலகம் கதைக்குதா இல்லையா சொல்கிறேன். எனவே தொழில் உள்ளவனை பார்த்து நாங்கள் மனமுடிக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஏ ஆண்களே, வலா தஜி அல்யதக்க, உங்களுடைய பெண்களுக்கு செலவழிக்கக்கூடிய உடையத்திலே உங்கள் கைகளை கஞ்சத்தனமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய கைகளை கழுத்தோடு ஒட்டிக்கொள்ள வேண்டாம், கழுத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட கையாக வைத்துக் கொள்ள வேண்டாம். வலா தமுசு துகாக்குள்ள பஸ்தி, கடும் ஓவரா கையை விரிக்கிறவும் வேணாம். உங்களுடைய வசதிக்கேற்ப உணவு கொடுங்கள், உங்களுடைய வசதிக்கேற்ப உடை கொடுங்கள். இது ரெண்டுமே இல்லாம ஒருத்தன் கஞ்சனாகவே வாழ்ந்துட்டா, இன்னொருத்தன் கண்டவெல்லாம் வயிற் கேட்கறதுக்கு முன்னாலே ஓடி ஓடி அதை வாங்கி இதை வாங்கி, அந்த போன் இந்த போன், அந்த நகை அந்த நகை இந்த நகை, எல்லா உடுப்பு விலை உயர்ந்த உடுப்பெல்லாம் பாஞ்சி பாஞ்சி வாங்கி கொடுக்கிறான். நல்லா சொல்றான் மனையா, இப்படி நீ செய்தால் நீ நிலை எப்படி தெரியுமா ஆகும், நீ ஆகிவிடுவாய், மருமன் மஹசூரன், நீ கஷ்டப்பட்டவனாக, நஷ்டப்பட்டவனாக, சிக்கப்பட்டவனாக, தடுமாறியவனாக ஆகிவிடுவாய். கடும் ஓவரா கைய விரிச்சிடாதே, கடுமையா கைய போத்திடாதே, நடுத்தரமாக வாழ்க்கையை கொண்டு போய் என்று அல்லாஹ் சொல்கிறார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கையிலே நடுத்தரத்தை கடைபிடிப்பவனுக்கு வறுமை உண்டாகாது என்று சொன்னார்கள். வாழ்க்கையில ஒருவர் சிக்கனத்தை கடைபிடிக்கிறார், சிக்கனம் என்றால் கஞ்சத்தனமும் இல்லை, வீண்முறையும் இல்லை, தேவைக்கேத்த மாதிரி தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பதற்கிறதே சொன்னாங்க. வாழ்வினுடைய அரைவாசிதான் அது என்று சொன்னார்கள். கொஞ்சம் பேரை பார்த்தா என்ன நினைக்கிறது, வீட்டில் செலவழிக்கிறது இல்லை, ரோட்ல வார வாரவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறாரு, கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறாரு, இந்த மனைவி மக்களை பட்டணியில போடுறாரு, இந்த தர்மம் வேறையே இல்லை. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் 4 செலவுகள் நடக்குது, அதுல எந்த செலவு மேலானது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது தீனாரும் செலவழிக்கப்படுது, திரு மசாக்கின் ஏழைகளுக்காக செலவழிக்கப்படக்கூடிய பணம், இது ஒரு வகையான பணம். பிறகு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சாதையிலே செலவழிக்கப்படக்கூடிய செலவு. அடுத்தது சொன்னார்கள் அடிமைகளை உரிமையிடுவதற்காக செலவழிக்கப்படக்கூடிய செலவு. பிறகு சொன்னார்கள் உங்களது குடும்பத்திற்காக செலவழிக்கப்படக்கூடிய நான்கு செலவுகள் இருக்கிறதே, இந்த செலவுகளில் மிகச் சிறந்த செலவு என்ன தெரியுமா? செல்லல்லாஹு சொன்னார்கள் அஜரன், நீங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த நான்கு செலவுகளிலும் அல்லாஹ்விடத்திலே மிக நன்மை பகிர்க்கக்கூடிய செலவில் மிக உயர்ந்தது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் மீது செலவழிக்கக்கூடிய அந்த பணத்திற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மிகவும் கூடியிருக்கிறது என்று சொன்னார்கள். சொல்கிறேன், இந்த ஹதீஸ் அஹ்மத் என்ற ரிவாயத்திலே வருது. ஏன் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், முதலாவது யுத்தகரத்தில் நீ யுத்தகரத்தில் சிறவழிக்காவிட்டாலும் மற்றவர்கள் எவராவது சிறவழிப்பார். அதே போல ஏழைகளுக்கு நீங்கள் சிறவழிக்காவிட்டாலும் மற்றவர்கள் யாராதவர்களுக்கு சிறவழிப்பார். அதே போல நீங்கள் அடிமைகளை உரிமையிடுவதற்கு சிறவழிக்காவிட்டாலும் மற்றவர் யாராவது சிறவழிப்பார். ஆனால் உனது குடும்பம் கை சேதப்படும் பொழுது நீ சிறவழிக்காவிட்டால் யார் உனது குடும்பத்திற்கு சிறவழிப்பார்? எனவேதான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது குடும்பத்திற்கு நீ சிறவழிப்பது மேற்கூறப்பட்ட அந்த மூணு சிறவுகளை விட அல்லாஹ்விடத்திலே கூடியால் உயர்ந்தது என்று சொன்னார்களே. சொல்கிறே, இன்றைக்கு எத்தனை வீட்டிலே நடக்க சொல்கிறே, யார் செலவழிக்கிறார்கள்? மனைவிக்கு தேவையான உடை அத்தியாவசியம் வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கிறதுக்கு என்னும் இல்லை. வீட்டில் பட்டணி ரோட்ல செல்வந்து காட்டி கொடுக்கிறார், வீட்டில் இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்ற முடியல, தான தர்மத்தை அள்ளி கொடுக்கிறார். சொல்கிறே, இந்த தர்மம் நிலத்தி உடனே பிள்ளைகள் பட்டினியோடு பசியோடு வாழ்கிறார்கள், நீயுமோ ஊரிலே புகழுக்காக நல்லவர், தான தர்மம் கொடுப்பவர் என்றெல்லாம் புகழ் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நீ அள்ளி இறைக்கிறாரே, இந்த தர்மத்திலே எந்த அர்த்தமும் கிடையாது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், தர்மத்திலே முதல் முதல் யாரை முற்படுத்த வேண்டும்? செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடும்பத்திற்கு முதல் முதலாக கொடுக்க ஆரம்பித்து விடு, பிறகுதான் மற்றவர்களை கவனி என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்கிறேன், இன்றைக்கு என்ன நடக்குது? குடும்பங்களை கவனிக்கிறது கிடையாது, குடும்பங்களை உதாசீனம் பண்ணுறான், தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை உதாசீனம் பண்ணுறான், தன்னுடைய மனைவிமார்களுடைய தேவைகளை உதாசீனம் பண்ணுறான், நாட்டுக்கு நல்லவன் என்று காட்டிக் கொள்கிறான். இவன் சோர்களே நல்லவன் கிடையாது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் தெரியுமா நல்லவன்? ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லிஹி, முதல் முதலாவதாக உங்களுடைய மனைவிமார்கள் உங்களை நல்லவன் என்று சொல்பவர்தான் உங்களில் மிகச்சிறந்தவர் என்று சொன்னார். இன்னைக்கு வீட்டில் மட்டும்தான் இவர் கெட்டவர், ரோட்ல நல்லவர், அந்த மாதிரி நடக்கிறார், எல்லாரோடும் பண்போடு பேசுகிறார், வீட்டில் மனைவி கேட்டு பார்த்தா இவனை போல கேள கிரிக்கல் கேவலமானவன் யாரும் கிடையாது. ஏண்ட சொல்கிறேன், சில மக்கள் ரோட்ல நல்லவமாய் நடிக்கிறார், வீட்டுக்குள்ள அநியாயத்திலிருந்து பொம்பளைய சந்தேகப்படுறதிலிருந்து பெண்களுக்கு அடிக்கிறதிலிருந்து. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்யாணம் முடிக்க தெரிந்த வாலிபர்களே, நீங்கள் மனமுடித்து விட்டால் வலா தவறினில் விஜக, பெண்களுடைய முகத்தில் அடிக்க உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் மனிதர்களுடைய உறுப்புகளிலே அல்லாஹ் சிறந்த உறுப்பாக படைத்திருப்பது மனிதனுடைய முகம். அந்த முகம் மலர்ச்சியாக இருக்க வேண்டும், அந்த முகம் மலர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த முகத்தில் அடிப்பதை நிறுத்தினோனும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, ஒலா அட்டகமா, உண்ட மனைவிய உண்ட உம்மாட்ட கூட நீ கேவலமா பேசக்கூடாது. இன்றைக்கு எத்தனையோ பொண்ணத்தனமான ஆம்பளைகள், ஆம்பளை என்று சொல்லவே வெட்கம், தண்ட கொண்டாடிய போய் அவன் சொல்றது இவன் சொல்றது, இவர குடும்ப ரகசியம், இவர ஊரங்க இல்லற வாழ்க்கை சுகத்தை கூட வெளியில சொல்றானே. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய மனைவியினுடைய அங்க உறுப்பை கூட ஒருவன் வெளியில் சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ் இவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று சொன்னார்களே. அந்த அளவுக்கு கண்ணியம் வாழ்ந்தவர்கள், கண்ணியம் உள்ளவர்கள், கண்ணியம் வாழ்ந்தவர்கள் இந்த பெண்மணிகள் சொல்கிறே. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ உன் மனைவிமாரே மற்ற மக்களுக்கு மத்தியிலே கேவலமா பேசுவானா? எங்களுடைய உம்மாக்கு மத்தியிலும் எங்களுடைய மனைவி மாற கேவலமா பேசலாம். உங்களோட மருமாள் தானே, அந்த உரிமை நமக்கு இல்ல சொல்கிறேன், கேவலப்படுத்தமானாம். அடுத்தது சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க சொன்னாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் வலா தஹ்ஜுர் இல்லா ஃபி பைதிக், உங்களோட வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், நாலு சுவருக்குள்ளதான் இருக்கணும். பெஞ்சாலியோட சண்டை முடிச்சா இவரை பார்த்தா ரோட்ல முகத்தை நீட்டிக்கிட்டு திரிவாரு, மனைவிய பார்த்தா அவன் உள்ளுக்கு அழுது கொண்டிருப்பா, கோபம் வந்தா இவனுக்கு ஒன்று முழங்குறல்ல, அடி அடின்னு அடிக்கிறான், சட்டி பானையை உடைக்கிறான். அது இல்லாததுக்கு இறுதி நான் தண்ணி போட்டு வந்து மற்றவரை பார்த்துக்கிறேன், தண்ணிய போட்டு வந்து அம்பரத்துல அவரும் இல்லைகிறேன். சோதனமாக கொச்சை வார்த்தைகளை கொண்டு உன்னை விபச்சாரத்தில் இருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொன்ன அந்த மங்கைகளை ஏசுகிறார், கேவலப்படுத்துகிறார். பெண்களை தன்னுடைய மனைவிமாரை இட்டு கட்டி எல்லாம் பேசுகிறார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதையெல்லாம் செய்து விடாதீர்கள், இவைகளெல்லாம் மனைவிமார்களுடைய உரிமைகள் சொல்கிறேன். யார் இன்றைக்கு மதிக்கிறது? மனைவிமார்கள் சண்டை குடிச்ச உடனே உமாட்ட போவாரு, நல்லா இழுத்து வைப்பாரு, அப்படித்தான் அவள், இப்படித்தான் அவள், எனக்கு ஒத்து வராது, அவள் டைவர்ஸ் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்றான் சொல்கிறேன். இது டைவர்ஸ் இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி டைவர்ஸ் செய்யணும் விஷயத்தை எப்படி தெல்ல தெளிவா சொல்றாரு பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஆண்களே நீங்க யார் தெரியுமா, கவ்வாமூன, நீங்க தான் பெண்களை பராமரிக்கக்கூடியவர்கள். ஏன் பெண்களை விட சில சிறப்பம்சங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். ஒன்று, நீங்கள்தான் செலவழிக்க வேண்டும், எதிலிருந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களில் இருந்து நீங்கள் தான் உங்களுடைய மனைவிமாருக்கு செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித்து பசாரி ஹாத்து காணி தாத்துன் ஹாஃபி வாத்துமாஹா. சில பெண்கள் இருக்கிறார்கள் கணவனுக்கு சேர்ந்து போகக்கூடிய சாரிகான நல்ல தன்மைகள் உள்ள மனைவிமார்கள், இவைகள் இவர்கள் அல்லாஹ்வுடைய கிஃப்டுகள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் சில மனைவிமார்கள் இருக்கிறார்கள், வல்லாத்தி தகாபூன நுசூசகுன்ன, அவர்களோடு நீங்கள் சண்டை குடித்து விடுவார்களோ பிரச்சனைப்படுவார்களோ என்று அஞ்சக்கூடிய பெண்கள், இவர்கள் உங்களோடு பிரச்சனை பட்டுவிட்டால் அல்லாஹ் சொல்கிறார், முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, வார்த்தையால நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லணும். இப்படித்தான் பிரச்சனை வந்துட்டு, இது போல பிரச்சனைவானாம், இப்படி நடந்து கொள்ளுங்க, அந்த விஷயத்தை வார்த்தையால எல்லோருக்கும் சமாளிக்க முடியும். நல்ல வார்த்தைகளால் மனிதர்களை நல்லதாக ஆக்க முடியும். இன்னைக்கு எடுத்த உடனே அந்த மாதிரி இந்த மாதிரி எரும மாதிரி ஏசி மனைவி மாறு எல்லாருக்கும் முன்னால கேவலப்படுத்தி உலக்கைய தூக்கி மண்டையில அடிச்சு சோர்கிறே. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மூணு விஷயத்தை நான் பயப்படுறேன். ஒன்று, பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹடீஸி ஹஜ்ஜி ஹஜ்ஜத்துல் வதாவுல சொன்னாங்க, ஒன்று பெண்கள் அவங்க இருக்கிறாங்களே அவன் மிக பலகீனமான படைப்புக்கள் சொல்கிறேன், அவர்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், பயப்படுகிறேன். அடுத்ததாக அடிமைகள், அவர்களையும் நான் பயப்படுகிறேன். ஏண்டா பெண்களுடைய விஷயத்திலே ஆண்களே நீங்கள் வரம்பு மீறி அவர்களை அடித்து அவர்களை சின்னாபின்னப்படுத்தி விட வேண்டாம், ஏனென்றால் பலவீனர்கள் என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்கிறேன். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், பிரச்சனை வந்துட்டா அது இருந்து தேவைக்கில்லாத வார்த்தையை ஆரம்பிச்சிருவானா, நல்ல உபதேசங்கள் செய்யும். அதுக்கும் உங்களுடைய மனைவி திருந்தல்லையா, உங்கள் படுக்கையிலே உங்கள் மனைவி மாறோடு நீங்கள் பிரிந்து உறங்கி பாருங்கள். அதற்கும் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களோடு பண்பாக பாசமாக நடந்து கொள்ள எத்தனிச்சதில்லையானால் உன்னை காயம் வராமல் அடியுங்கள். காயம் வராமல் தான் துணிக்கு மேலான உலக்கியால போட்டு சாக்குறது இல்ல. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்க, எப்படி செஞ்சு காட்டினாங்க? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் சிறிதளவு காயப்படக்கூடிய மாதிரி நான் நடந்துட்டா, நபிக்கு வெறுப்பு வார மாதிரி நடந்துட்டா, ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ரோஷம் வருவதற்காக அவர்கள் பல் துளக்கும் மிஸ்வாக்கினால் எனக்கு அடிப்பார்கள். பட்டுளக்கும் மிஸ்வாக்கினால் ஏன் ரசூலுல்லாஹ் உரிமையானப்படுத்துறாங்க. மனிதனார் அவர்கள் விழா எழுந்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் வரையத்தான் செய்வார்கள், அவர்களுடைய குணம் வரைத்தாகத்தான் இருக்கும், நடத்தை வளைவாகத்தான் இருக்கும். ஏன் செல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சாதிகான பெண் உங்களுக்கு கிடைப்பது 1000 கருப்பு காகத்திற்குள் ஒரு வெண்ணிற காகம் நிற்பதை போல என்று சொன்னார்கள். சொல்கிறேன், வெண்ணிற காகத்தை காண்டலே கஷ்டம். எல்லா பெண்களும் அப்படித்தான், மனைவிமார்களுடைய நபிமார்களும் சில சந்தர்ப்பங்களில் இப்படித்தான் பிரச்சனை வரத்தான் செய்திருக்கிறது. எனவே செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடவழங்கப்படுத்துறாங்க, தன்னுடைய மனைவி குற்றம் செஞ்ச உடனே மிஸ்வாக்கால் அடிக்கிறாங்க. விஸ்வாக்கை தவிர உயர்ந்த நீளமான உலக்கை இரும்பு மிசி இதாலே என்கிற மனைவிமாரே அடிப்பதற்கோ, அவர்களின் பொற்களை நொறுக்குவதற்கோ, தந்தங்களை உடைப்பதற்கோ, எலும்புகளை உடைப்பதற்கோ எவனுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடைய குற்றத்தை விட மேலதிகமாக அடைத்திருந்தால் மீசானிலே அல்லாஹ் அந்த தண்டனையை நிறுத்தி உங்களுடைய தண்டனை உங்களுடைய மனைவிமாருடைய குற்றங்களுக்கு மேலாக இருந்தால் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் வழங்குவான் என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக குர்ஆன் சொல்லுது, இந்த 4 விஷயத்தையும் கையாண்டு பார்த்தீங்க, உபதேசம் செஞ்சீங்க, படுக்கை விட்டு விலகி பார்த்தீங்க, மெதுவா அடிச்சு பார்த்தீங்க, இதுக்கும் கேட்கலையா? முதலாவது மார்க்கம் சொல்லுது, 3 தலாக்கல்ல முதலாவது தலாக்க கொடுப்பீங்க. முதலாவது தலாக் போராறி இதோட எங்களுக்கு வாழையலாம். முதலாவது தலாக் கொடுக்கறாங்க, அப்ப முதலாவது தலா பாருங்க, ஒரு தலாக் கொடுத்தா அந்த பொம்பளை ஹராமாக மாட்டா, 3 மாசம் அந்த பொம்பளை இதா இருப்பான், தந்த கணவனோடு எந்த தொடர்பும் இல்லாம. அதுக்குள்ள ஒரு மனது விரும்பி இந்த மனைவி தெரிஞ்சிருவா பாவம் தான், இப்ப பிரச்சனை சேர்ந்து கொள்ளலாம், பிறகு வாழ்க்கையில பிரச்சனை வருது. 2வது தலாக் மார்க்கம் அனுமதிக்குது, அதுல ஒரு 3 மாசம் இடைவெளி, அதுக்குள்ள மனைவி சேர்ந்துட்டா சேர்ந்து வாழ்வார். அதுவும் இல்லையா, 3வது தலாக்க கொடுத்துதான் பிரியோடும். சோர்களே, இதெல்லாம் நாங்க பார்க்கிறது மனைவியினுடைய வெளிரங்க தேவைகள், உடுப்பு உடை உணவு நீர் அவைகளுடைய தேவை. இன்னும் ஒன்று இருக்குது, மனைவியுடைய மறைமுகமான தேவை. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனைவியுடைய உடலில் இருக்கக்கூடிய இன்பத்தை ஒருவன் ஒழுங்கான முறை பிரகாரம் வெளியாக்கவில்லையானால் அவன் பொண்ணையன் என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீசத்தனமானவன் என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணியும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் அவருக்கு என்னுடைய சுகத்திலே பரிபூர்ணமாக தெரியாது, அவருக்கு முடியாது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க கணவனை விட்டு வெளியாகுங்க, நீங்க உங்க கணவனை விட்டு பசங்க செஞ்சு கொள்ளுங்க, உங்க கணவன் உங்களுக்கு செட்டாகாது, வாழ்க்கை ஈர்க்காது, வாழ்க்கை நிலைக்காது என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தில் யார் சொல்றீங்க, நிறைய பேர் இன்றைக்கு டிவோர்ஸ் என்று கேட்டால் தன் பெண்ணுக்கு தன் கணவனுடைய திருப்தி போதாது, ஏன், தன் கணவனுடைய வாலிப பருவத்தில் செய்த பாவங்கள் இதற்கு அடிப்படை காரணம். மார்க்கத்தில் வைக்கப்படக்கூடாது. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தன்னுடைய கையின் மூலமாக தன் சுகத்தை வெளியாக்கினால் மறுமையிலே அவருடைய கை கட்டமுச்சமாக வரும் என்று சொன்னார்கள். அவ்வளவு லானத் பெற்றதுதான் ஒரு மனிதன் கையினால் செய்யக்கூடிய பாவம். இந்த பாவத்தினுடைய விளைவு எப்ப விளங்கும், திருமணத்துக்கு பின்னாலே வேண்டிய சுகம் இல்லை, மனைவிக்கு திருப்தியான சுகம் இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறது, இன்றைக்கு அதிகமான பெண்களுடைய நிலைமையை பார்த்தா நம்முடைய ஊருக்கு பக்கத்து ஊர்ல அல்லாமல் சத்தியம் விட்டு சொல்கிறேன் சொல்கிறேன், அந்நிய நூறு அதிகமான பெண்கள் பாஞ்சு போயிட்டாங்க. இப்ப பள்ளி ஊர் ரஷ்யால சட்டம் என்னென்று கேட்டா பாஞ்சு போய் பாஞ்சு போன குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாய் தடை. இன்றைக்கு அந்த சிங்கள மக்கள் அந்நிய மக்கள் முன் வந்திருக்காங்க, நாங்க 2,00,000 ரூபாய் கொடுத்தாவது இந்த முஸ்லீம் பெண்களை கல்யாணம் முடிக்க தயார். எவ்வளவு கேவலம் சொல்ற, அதிகமானாக்கோ யார் என்று பார்த்தா எவன் தன்னுடைய மனைவியை கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாலே மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கானோ சம்பாத்தியத்துக்கு கிழிக்க போயிருக்காரோ அவர்ற வைஃப் மாதிரி இன்றைக்கு நிறைய பேரோட தொடர்பு. சொல்கிறேன், கேவலமான செய்தி. மார்க்கம் அதற்கு நிமிஷம் சொல்லுது, எவ்வளவு காலம் ஒரு ஆண் கொஞ்சாவிய பிரிஞ்சிருக்கோம் மார்க்கம் எதிர்ப்பவர்கள் சொல்லாமல் விட்டது. உமர் ரதியல்லாஹு ஆட்சியில் ஆடத்தில் உமர் மக்களுடைய தேவைக்காக என்ன செய்வாரு, இரவு நேரத்தில் உணவு பார்க்கிறது உமர் ரதியல்லாஹுடைய வேலை. குறை பார்க்கறதுக்கு இல்ல, சிலவங்க மாற்றி விளங்கிக்குவாங்க, உமரும் நைட்ல குறை பார்த்திருக்காங்க தானே, அதனால அந்த வீட்டுல நைட்ல என்ன நடக்குது, இந்த வீட்டுல நைட்ல என்ன நடக்குது, அவன் இங்க போறான், இந்த பொம்பளை எங்க போறா, இந்த பொம்பளை யாரோட போன் பேசுறா, இதெல்லாம் பார்க்க சொல்றது மார்க்கம். உமர் போறது மக்களுடைய தேவையை அறியறதுக்கு. அந்த நேரத்தில் ஒரு வீட்டில இருந்து ஒரு பெண்ணினுடைய சப்தம், என்ன சப்தம், எனது கணவன் இருந்திருந்தா இன்றைய இரவு எவ்வளவு இன்பமாக இருந்திருக்கும், நான் தலித்திருக்கக்கூடிய ஒரு சிட்டுக்குருவியை போன்றிருக்கிறேனே என்று அந்த பெண் தனக்கு இருக்க முடியாத நிலையை பாட்டிலே படித்தவராக கவலை கொண்டவராக இருக்கிறார். உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கு மிகப்பெரிய கவலை. உடனே வந்து கேட்டாங்க, இந்த பெண்ணினுடைய கணவன் எங்க? உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, இவருடைய கணவன் யுத்த களத்துக்கு போயிருக்கிறார், இன்ன நாட்டில் இருக்கிறார், அந்த ஜமாத்து போய் 4 மாசம் சொல்றாங்க. 4 மாசம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றதே, உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கு கொடுத்த நுட்பத்தை பாருங்க. நபியுடைய துவா, நபியுடைய மாமா உமர் ஹஃபாவை முடிச்சிருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துவா, யா அல்லாஹ் உமருக்கு அறிவை கொடுப்பாயாக என்று துவா செஞ்சிருந்தாங்க. இந்த நுட்பம் விளங்குது, உமர் ரதியல்லாஹு விளங்கிக் கொண்டாங்க. இந்த பெண் தன்னுடைய கணவனுடைய 4 மாசம் பிரிவினாலதான் இந்த பெண்மணி கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் பெண்ணுடைய விஷயமாக இது சம்பந்தமாக நான் மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்ளணும் என்று தன்னுடைய மனைவி ஹஃபா நாயகி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, இவருடைய மகள் ஹஃபா கிட்ட போய் கேட்கிறாங்க, மகள் ஒரு பெண் தன்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு காலம் இருக்கலாம். ஹஃபா நாயகி தன்னுடைய வாப்பா உமர் இந்த செய்தியை கேட்டுள்ள வெக்கம் 4 விரலை காட்டினாங்க. 4 மாதம் சொன்னாங்க, உடனே உமர் லெட்டர் எழுதுறாரு, தூதுவர்களை அனுப்புறாரு. 4 மாசத்துக்கு மேல எவர் எவர் தன்ற குடும்பத்தை பிரிஞ்சு மனைவி மாற பிரிஞ்சு யுத்தகலங்கள்ல இருந்தாலும் யுத்தத்தில் வபாத்தானவருக்கு ஒரு நீங்கள் மனைவி ஆனார்கள் என்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தாலும் இந்த மனைவியை பாவத்திலிருந்து பாதுகாப்பது அவசியம் என்ற காரணத்தினாலே கடிதம் எழுதுறாங்க, அவசரமா வாங்க, 4 மாசம் முடிஞ்சவங்க எல்லோரும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். சோர்களே, 4 மாசம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 10 வருஷத்துக்கு மேற்பட்டு தந்த மனைவி மாறோட பிரிஞ்சிருக்கிறானே, தந்த மனைவி மாற சுகத்தை அறியாம இருக்கிறாரே. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தந்த மனைவி மாறுடைய உணர்வை அகற்ற தெரியாதவன் நீசத்தனமானவன். ஹதீஸ்ல இதே வார்த்தை வருதி, சொன்னத்தனமானவன். கேள்வி இல்லையா சோர்களே, வெற்றம் இல்லையா? ஒரு பெண் எழுதானாலும் கேட்கலாம், இதை யாரிடத்தில் கேட்பது, அதை கணவனுக்கு தான் கேட்பது. எனவே அல்லாஹ் சொல்கிறார், இந்த இருப்பில் தான் உங்களுக்கு உள்ளத்தினுடைய அமைதி இருக்கிறது. இன்றைக்கு வந்த உடனே சாஞ்சி வைத்தாலாம், அப்படியா அப்படியா குடும்பமாயி துப்பக்கட்ட குடும்பம் என்றுதான் குடும்பத்தை ஏசி மனைவி மக்களை ஏசி ஊர்ல நாரடிச்சு எல்லாமே நாசமா போய் இன்றைக்கு அந்நியனோட பெண்கள் பாஞ்சி போறாங்க. இவங்களுக்கு இன்னும் மனைவிமார்களுடைய உரிமைகள் உணர்வுகள் அடக்க தெரியல. இவர் வந்து இங்க பெரிய சாலிகாரே சூபி மாதிரி சூபி மகான் மாதிரி பேசுகிறார். மேலான கண்ணியமான பெரியார் பேசுவவர்களே, அல்லாவிடத்தில் வகை சொல்ல வேண்டும். திருமணம் முடித்து விட்டால் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுமா, மனைவிமாரோடு சேர்ந்து போங்க, இல்லையா உங்களுக்கு தேவையா இங்கே தொழில கற்றுக்கொள்ளுங்க, கல்யாணம் முடிச்சுட்டு வெளியில போற வேற போலாம், இல்ல உங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா லீவு கிடைக்குமா, அப்படின்னா வந்துட்டு போங்க. மேலான கண்ணியமான பெரியார்களே, பிரிவு என்பது மிகப்பெரிய பாவத்துக்குள்ளாக்குவதால் அந்த பிரிவும் மார்க்கத்தில் ஹராம் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனவே மேலான கண்ணியமான பெரியார்கள் சொல்கிறேன், மனைவி என்பது நாங்கள் வாங்கி வளர்க்கிற மாடுகள் போன்றல்ல, நாங்கள் வாங்கி வளர்க்கிற பிராணிகள் போன்றல்ல, எங்களை நாம் அவர்களை கட்டி காக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய அமானிதங்கள். எனவே அந்த அமானிதங்களை பேணி பாதுகாத்து அல்லாஹ்வுடைய நல்லன்பை பெற்று மனைவிமார்களுடைய நற்பொருத்தத்தை பெற்று செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்கள் மனைவிமார்களுக்கு சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று அந்த பெயரோடு மன்னருக்குள் சென்று அல்லாஹ்வுடைய அந்த சிறந்த நன்மையை அறிந்து கொள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா அனைத்து குற்றங்களையும் மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை பாதுகாத்தருவாயாக, எங்களை பாதுகாத்தருவாயாக, விபச்சாரத்திலிருந்து எங்களை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ், பயங்கரமான காலம் யா அல்லாஹ், சோதனைக்குரிய காலம் யா அல்லாஹ், எங்களுடைய பெண்கள் எல்லாம் மனமாறுகிற காலம் யா அல்லாஹ், மனமாறுகிற காலம் யா அல்லாஹ், அதிர்வு நம்மை பாதுகாத்தறி யா அல்லாஹ், எங்கள் பெண்களை பாதுகாத்தறி யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தறியாவா, எங்கள் குமரிகளை பாதுகாத்தறியாவா, தகுந்த கணவன்களை அவர்களுக்கு நீங்க ஏற்பாடு செய்து நல்ல வாழ்க்கையை மனமான வாழ்க்கையை கொடுத்திருக்கியாவா, இந்த துஆவை ஏற்றியாவா.